Radio, online and mobile. You're with SBS Radio.
வணக்கம் கேஜி.
இனி வணக்கம் அக்கா.
கேஜி, உங்களை பற்றி ஒரு பின்னணி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வருவதற்கு முன்னரான உங்களது வாழ்க்கை பின்னணியை பற்றி குறிப்பிடுங்கள்.
நான் இலங்கையில் மலையகத்தை சேர்ந்தவன். மலையகம் எனும்போது பொகவந்தலாவையில் எனது தாயும் தகப்பனும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். இலங்கையில் நான் ஒரு ஊடகவியலாளராக பணியாற்றி இருக்கின்றேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பொகவந்தலாவில் தான்.
சரி, ஆஸ்திரேலியாவுக்கு அப்படி வந்தீர்கள்?
ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு அகதியாக படகில் வந்தேன்.
அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி இருந்தது?
நான் இலங்கையில் இருக்கும் போதும் கூட பெரும் கடல் பிரயாணம் மேற்கொண்டதில்லை. முதல் முறையாக அந்த படகில் ஏறி கிட்டத்தட்ட 23 நாட்கள் பிடித்தது. ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்மஸ் தீவுக்கு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். முதல் வாரம் முழுக்க நான் வாந்தி எடுத்ததும் இரத்த வாந்தி எடுத்ததுமாகவே இருந்தேன். சாப்பாடு இல்லை. பிறகு ஒருவாறு அது எனக்கு பழகப்பட்டு விட்டது. கடைசி ஒரு கிழமை தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் பெரும் சிரமமாக ஆகிவிட்டது. எனினும் கடைசி 3 நாட்கள் ஓரளவு மழை பெய்தது, இடி மழை என்று. அதன் பிறகு நாங்கள் அணிந்திருந்த சட்டையை எடுத்து மழைக்கு பிடித்து அதிலிருந்து வர தண்ணியை பிழிந்து குடித்து ஒரு வாராக அது வந்து ஒரு மறுஜென்மம் என்றே சொல்லலாம். அப்படி ஒரு பயணமாக இருந்தது. இடையில் வரும்போது எங்களோட போட் வந்து என்னென்னா எரிபொருள் இல்லாமல் போயிட்டது இடையில. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நாங்கள் வந்து இறங்கின பிறகு தான் அந்த போட் ஓட்டிகள் சொன்னாங்க, இப்படி போட்டு வந்து பின்பக்கம் ஒரு 1.5 அடி அளவில் உடஞ்சிட்டுருதுண்டு. ஸோ அதுவும் ஒரு மாதிரி அவங்க மேனேஜ் பண்ணி வந்தாங்க. ஏன்னா இதை வந்து பயணிக்கிற எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லல, நாங்கள் வந்து அதை பயந்துருவோம் அலட்டி கொள்வோம்னு சொல்லி ஒரு மாதிரியாக வந்துட்டோம்.
இப்போ வந்து நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்குள் எந்த அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்?
புகலிட கோரிக்கையாளர் என்ற அடிப்படையில் தான் இப்போ எங்களை வச்சிருக்கிறாங்க. என்னுடைய விசாவுக்கு வந்து வேலை செய்யலாம், பிரிட்ஜிங் விசான்னு சொல்கிறது. நான் வேலை செய்யலாம், ப்ரொசஸ் போயிட்டுருக்கேன். நான் வந்து என்னுடைய நிரந்தரமான விசாவுக்கு நான் வந்து ப்ரொசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது.
சரி, இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எத்தனை வருடங்கள்?
சரியாக 4 வருஷம் முடிஞ்சிட்டு.
சரி, இந்த 4 வருடங்களில் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது?
குறிப்பிட்டு சொல்ல முடியாது, நான் இப்படி தான் இருக்கிறேன்ற மாதிரியே சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கை எங்களை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக பயந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி வந்து அதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலகத்தில் வந்து நாங்கள் நுழைஞ்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க எங்களை வந்து மனதளவிலும் உடல் அளவிலும் மாற்றிக்கக்கூடிய ஒரு சூழல். இன்னும் கூட 4 வருஷம் ஆயிட்டாலும் கூட இன்னும் நான் முழுக்க வந்து ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடிய அந்த ஒரு மனநிலையோ உடல்நிலைக்கு வந்து நாங்கள் இன்னும் தயார்படலை. ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம இலங்கையில் இருக்கின்ற வாழ்க்கை முறைக்கு இங்கேக்கு ரொம்ப வித்தியாசம். அங்கே வந்து நாங்கள் வந்து சிறுபான்மை இனம் அப்படிங்கிறனால ஒரு சில விடயங்களுக்கு பயந்து அல்லது ஒரு சில கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தான் வாழ வேண்டியதாக இருந்தது. ஆனால் இங்கே ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவில் இது யார் இப்படி ஒரு லைஃப் இருக்குன்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இங்கே நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன இங்கே எல்லாம் இருக்குது, சாப்பாடு வசதி எல்லாம் இருக்குது, ஆனால் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மனநிலையெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம்.
இப்பொழுது நீங்கள் எழுதியிருக்கின்ற கவிதை புத்தகத்துக்கு வந்தால் அந்த புத்தகம் பற்றி பார்ப்பதற்கு முதல் நீங்கள் ஏன் எழுத ஆரம்பித்தீர்கள்?
நான் வந்து அடிப்படையில் நான் வந்து ரொம்ப ஒரு பின்தங்கிய ஒரு பிரதேசம் மலையகத்தில். எங்களோட அப்பா வந்து தைலத்தோட தொழிலாளி, அம்மா அப்பா. ஸோ வந்து எனக்கு நான் படிச்சிருக்க படிப்பு வந்து எந்த முறையில் நான் வந்து வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த புத்தகம், இந்த எழுத்துத்துறைன்னு சொல்லலாம். ஆனால் பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து எங்களோட அப்பா தான். அவங்க வந்து இப்போ எழுத்துக்கூட்டி தான் வாசிப்பாங்க. அப்படி இருந்தாலும் அவர் அந்த பழைய பாடல்கள் இருக்குல்ல அந்த புத்தகங்கள்லாம் சேர்த்து வச்சிருந்து வாசிப்பாங்க. அவங்க என்னையும் வாசிக்க சொல்லுவாங்க. ஸோ அதை வாசிக்கும் போது இனி கண்ணதாசன் அவங்களுடைய பட்டுக்கோட்டை அவங்களுடைய வரிகள் இருக்குல்ல அது ஏதோ ஒன்று அப்போவே எங்களை புரிய வச்சது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு அப்படி ஆரம்பித்தது தான்.
சரி, இப்போ நீங்கள் சொன்னீர்கள் மலையக பின்னணி கொண்டவர் என்று. அங்கு நீங்கள் இருந்தபோது நீங்கள் மலையகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக ஏதாவது சங்கடங்களை அல்லது சிக்கல்களை எதிர்கொண்டீர்களா?
மலையக வாழ்க்கை என்பதே சங்கடம் தான். ஏன்னா அங்கே வந்து காலநிலையாக இருக்கட்டும், எங்களோட வாழ்க்கை சூழலாக இருக்கட்டும், ரொம்ப சங்கடமானது தான். இதில் இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் வறுமை தான் பிரதானமாக, தொழிலின்மை, வறுமை, அடிப்படை வசதி இல்லாத குறிப்பாடு தான். சப்பாத்து கூட இல்லாமல் ஸ்கூல் போயிருக்கிறோம். அடுத்து பாடசாலைகளில் சரியாக ஒழுகிற கூரைக்கு கீழே இருந்து படிச்சிருக்கிறோம். மலையத்தை பொறுத்தளவில் இன்னமும் வந்து அந்த கிட்டத்தட்ட இப்போ ஒரு 200 வருடம் ஆச்சு நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வந்து அதே வாழ்க்கை முறைகளை தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். லயன், 10 அடி காம்புரா, பத்து பதினஞ்சு குடும்பங்கள் ஒரே இடத்துல, மலசல வசதி கூட இருக்காது, தண்ணி வசதி இருக்காது, போக்குவரத்து வசதி இருக்காது. ஸோ இந்த அட்டைக்கடிக்கு மத்தியில் வாழணும். ஸோ இப்படியான பிரச்சனைகள் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குது, அடிப்படை பிரச்சனைகள். ஸோ இது வந்து காலகாலத்துக்கு தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. அதாவது இன்னப்பும் அந்த வெள்ளைக்காரங்க வந்து கட்டி கொடுத்த லயத்தில் தான் இன்னமும் நாங்கள் சுண்ணாமடிச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சுதந்திரம் அடைஞ்சோம், இப்போ எங்களுக்கு வாக்கு உரிமை இருக்குது, நாங்களும் இலங்கையில் ஒரு பிரஜையாக ஆகிட்டாலும் கூட எங்களுக்குன்னு அந்த அரசாங்கம் வந்து ஒரு பிரஜைக்கான அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கறது இல்லை.
ஏனைய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களால் நீங்கள் நடத்தப்படும் முறையில் ஏதாவது வித்தியாசம் இருந்ததா?
பொதுவாக வந்து மலையகத்தில் இருக்கிறவங்கள வந்து அந்த தோட்டக்காட்டான்னு சொல்லுவாங்க. தோட்டக்காட்டான அவங்க என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியல. அது அந்த 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 வார்த்தை வந்து எங்களை ரொம்பவும் பெருசாக பாதிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் கொழும்புக்கோ அல்லது வெளியிடங்களுக்கு வேலை தேடி போகிறதோ அந்த மாதிரி அந்த வெளி சமுதாயங்களை நாங்கள் மூவ் ஆகும்போது அவங்கள கேட்குறது நீங்கள் எங்கள் பகவந்தலா வாட்டனா ஓகே அப்படிங்கும்போது, அதுக்கு பிறகு எங்களோட பழகும்போது ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும்போது எங்களை வந்து தோட்டக்காட்டான் அப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ குறிப்பாக ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு வேலைக்கு தேட போனால், ஒரு பெரிய கம்பெனிஸில் வேலைக்கு தேட போனால் கூட நீங்கள் எங்கே அப்படிங்கும்போது இந்த அந்த இடத்துல பிரதேசம் அப்படிங்க கேட்கும்போது நாங்கள் மலையகமாக இருக்கும்போது அது எங்களுக்கு வந்து தோட்டக்காட்டான் அல்லது மலையகத்தான் அப்படிங்கிற வகையில் எங்களுக்கு அது பின்னடைவு தான். ஏனைய சமுதாயத்துக்கு கொடுக்குற அந்த மரியாதையோ இதுகளோ எங்களுக்கு இல்லை. தோட்டக்காட்டானுங்கிற அப்படிங்கிற அந்த பேச்சு வழக்கு அந்த அது அதை எப்படி நடத்தணுமோ அப்படி தான் இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க.
நீங்கள் குறிப்பிட்ட இந்த வழிகளை எல்லாம் உங்களது எழுத்துக்கள் மூலம் வெளிப்படுத்துகின்றீர்களா?
துளிர்னு ஒரு புத்தகம் முதல்ல புத்தகம் வெளியிட்டு இருந்திருக்கேன். ஆனால் அதில் வந்து நான் வந்து மலையகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அதில் வந்து ஒரே ஒரு ஒரு கவிதையை தவிர்த்து வேறு எதுவுமே மலையக சம்மந்தப்பட்டதாக இல்லை. ஏன்னா அது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நாங்கள் வந்து மலையகத்தில் எது இன்னும் காலகாலத்துக்கு கவிதைகள் சிறுகதைகள் கட்டுரை எழுதி இதுக்கு முன்னுக்கு இருந்தவங்க எழுதி 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 அதுக்கு தீர்வு கிடைக்கல அப்படிங்கும் போது மேலும் நான் எழுதி என்ன தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. இது வந்து அரசியல் பிரச்சனை. இதில் வந்து நாங்கள் கட்டுரை எழுதியோ கவிதை எழுதியோ வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிறதும் இல்லை. ரெண்டாவது, மலையக அரசியல்வாதிகளுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் அரசியல் செய்யாமையும் இல்லை. எங்களை அப்படியே வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அரசியல். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய கவிதைகள் கட்டுரைகள் எவ்வளோ தூரம் இந்த மலையகத்தை பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு தெரியல. இன்னொன்று, இப்போ நான் வந்து மலையகத்தில் இருந்து உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே எழுதிக்கிட்டு இருக்கும்போது அது வந்து ரீச் ஆகாது. வெளியில் மக்களுக்கு போய் சேர வேண்டியவங்களும் சரி, வெளி உலகத்துக்கு போய் சேராது, எங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஒரு மட்டத்தில் வந்து ஒரு ஒரு நாலு பேர் அறிகிற ஒரு லெவலுக்கு வந்து அங்கேருந்து சொல்லும்போது என்னோட பிரச்சனை வந்து நாலு பேருக்கு தெரிய வரும். ஸோ அப்போ அப்புறம் தான் நாம் முதல்ல யோசித்தேன் என்னென்னு சொன்னால், முதல்ல நான் ஒரு கவிஞன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்ட பிறகு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும், வெளி உலகத்தால் ஒரு கூர்ந்து கவனிக்கப்படும். ஸோ அதுக்கு முதல்ல என்னை தயார்படுத்திக்கிறோம், நான் அந்த இடத்த அடையணும். அடைந்த பிறகு கண்டிப்பாக அது இந்த பிரச்சனைகளை வெளி சொல்கிற நிறைய ஆக்கங்கள் வரும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் துளிர் என்ற கவிதை நூலை வெளியிட்டிருக்கும் KG. நீங்கள் இப்போது வெளியிட்டிருக்கின்ற துளிர் இந்த கவிதை தொகுப்பில் என்ன மாதிரியான கவிதைகள் இருக்கின்றன?
புத்தகம் வாசித்தா அல்லது ஒரு கவிதை வாசித்தா சட்டன புரியக்கூடிய நிலைமையில் இருக்கணும். பந்தி பந்தியாக வாசித்தா அவங்க அதை மனசில் எடுக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை இப்போ இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதுக்காக என்னென்னா நாலு அல்லது அஞ்சு வரிகளில் ஒரு கவிதை, அதுதான் என்னுடைய கவிதையினுடைய தாற்பயம், ஒரு அடிப்படைன்னு சொல்லலாம், ஒரு பேசிக். என்னென்னா நாலு அல்லது அஞ்சு வரிகளில் சொல்ல வர வேண்டிய விஷயத்த நச்சுன்னு சொல்லணும். அப்படியான கவிதைகளை தான் இந்த புத்தகம் வந்து வெளிப்படுத்தியிருக்கு.
உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு கவிதைகளை சொல்லுங்கள். எங்களுக்கு
கன்றுக்குட்டி பசியோடு இருக்க கருவறையில் சாமிக்கு பாலாபிஷேகம். கன்றுக்குட்டி பசியோடு இருக்க கருவறையில் சாமிக்கு பாலாபிஷேகம். அடுத்து, அந்த துணிக்கடையில் பட்டுச்சேலைகள் அடுக்கி இருந்த ராக்கை மட்டும் பற்றி எரிந்தது. அந்த துணிக்கடையில் பட்டுச்சேலைகள் அடுக்கி இருந்த ராக்கை மட்டும் பற்றி எரிந்தது. பட்டுப்பூச்சிகளின் சாபம் சும்மா விடுமா? பட்டுப்பூச்சிகளின் சாபம் சும்மா விடுமா? அடுத்து, கை கால் ஊனமான குழந்தைகளை பார்க்கும்போது தெரிகிறார் கடமை தவறிய கடவுள். கை கால் ஊனமான குழந்தைகளை பார்க்கும்போது தெரிகிறார் கடமை தவறிய கடவுள். மலையகத்தில் பல பெண்கள் குடும்ப சுமை பாரம் அழுத்தியே சீக்கிரம் பூ பெய்து விடுகிறார்கள். அடுத்து இன்னொரு கவிதை, இன்னமும் தேயிலை காட்டுக்குள்ளே தேங்காய் மாசி தேடிக்கொண்டுதான் இருக்கின்றான் இந்திய வம்சாவளி மலையகத்தான். இன்னமும் தேயிலை காட்டுக்குள்ளே தேங்காயும் மாசியும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறான் இந்திய வம்சாவளி மலையகத்தான். பார்த்தீங்கன்னா இது தேயிலை நாட்டும் போது அது நல்லா வளரணுங்கிறதுக்காக அதுக்கு உரமாயணம் செஞ்சுருக்கிறாங்க. மாசி இருக்குதுல்ல, பழைய மாசியை போட்டு தான் அதை மண்ணுக்கு உரமாக்கி இருக்கிறாங்க. தேயிலை செடிகள் வளமாக வந்திருக்குது. அந்த நேரம் சரியான பஞ்சம், ஒரு நேரம் சாப்பாடுவே சரியான கஷ்டம். ஸோ என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த தேயிலைக்கு போட்டிருந்த அந்த மாசியை தோண்டி தான் அதை தான் சாப்பிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த தேங்காய் மாசியை தோண்டி சாப்பிட்ட கதை இன்னமும் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் தேங்காய் மாசி இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறான். ஏன்னா நாங்கள் வந்து இன்னமும் வந்து அதே லெவலில் தானே இருக்கிறோம். அதுக்காக தான் அப்படி இந்த கவிதை.
இப்போ நீங்கள் துளிர் என்ற இந்த கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கின்றீர்கள், அடுத்த கட்டமாக என்ன எல்லாம் செய்ய போகின்றீர்கள்?
அடுத்த கட்டமாக நான் இப்போது எழுதி வைத்திருக்கின்ற கிட்டத்தட்ட 4000 கவிதைகள் இருக்கிட்ட இருக்குது. எல்லாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன கவிதைகள். ஸோ இதெல்லாம் முதல்ல புத்தகமாக ஆக்கணும். இந்த எனது முதலாவது துளிர் புத்தகம் வந்து வெளியிட்டது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற செல்லமுத்து வெளியீட்டகம், திரு புரட்சி அண்ணா அவங்க அவங்க தான் இந்த புத்தகத்தை முன்னின்று செஞ்சாங்க. ஸோ அவங்களோட தலைமையிலேயே செல்லமுத்து வெளியீட்டகத்தின் சார்பாக இந்த வருடம் கிட்டத்தட்ட அக்டோபருக்குள்ளே ஒரே மேடையில் 4 புத்தகம் வெளியிடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறோம். புத்தக வேலைப்பாடுகள் கிட்டத்தட்ட 3/4 நடந்துகிட்டுருக்கு. அது இல்லாமல் இப்போது மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் ஒரு புத்தகம் வெளியிடுறதுக்கு தயார் செஞ்சுட்டு இருக்கிறோம். போஸ்ட் நெட் டேண்டின் அவங்கள இருக்குது அந்த பிரிண்டகம், அவங்க தான் எனக்கு இந்த புத்தகம் முழுக்க செஞ்சு தரதுக்கு உதவி செய்கிறாங்க. இப்போ இங்கே ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவில் புத்தகம் வெளியிடுறது சரியான சிரமம். புத்தகம் அச்சடித்தாலும் கூட வெளியீட்டு செலவுகள் அதிகம். ஸோ அந்த அளவுக்கு வருமானம் இல்லை. ஸோ யாராவது முன்வருவார்களாக இருந்தால் அந்த புத்தகம் வெளியிடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாங்களா இருந்தால், ஒரு மேடை கொடுப்பாங்களா இருந்தால் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். குறிப்பாக இந்த இருக்கிற தமிழ் சங்கங்கள் அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்பாடு செய்கிற பொது நிகழ்ச்சிகளில் ஒரு அங்கமாக என்னோடய புத்தகத்தை வெளியிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா இருந்தால் பெரிய ஒரு உதவியாக நினைப்பேன், எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு.
ஆஸ்திரேலிய அரசை பொறுத்த வரைக்கும் அகதிகள் கொள்கையில் கடும் போக்கோடு இருக்கின்றது. அப்படியான ஒரு சூழலில் நீங்கள் 4 வருடங்களாக காத்திருக்கின்றீர்கள், உங்களது எதிர்காலத்தை எப்படியாக அமைப்பதாக உத்தேசம்?
இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து இங்கே வந்திருக்கிறோம் ஆஸ்திரேலியாவுக்கு. முதல் தேவை வந்து எங்களை காப்பாற்றிக்கிறது தான். ஸோ அது வந்து இப்போதைக்கு சாத்தியப்பட்டிருக்குது. இது வந்து தற்காலிகமாக இருந்துடக்கூடாது, நிரந்தரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு.
உங்களது வாழ்வை கொண்டு செல்வதற்கான வருமானத்தை இப்போது எப்படி ஈட்டுகின்றீர்கள்?
இந்த இருக்கிற விசாவில் வந்து எங்களுக்கு வந்து வேலை செய்கிற உரிமை இருக்குது. ஆனாலும் இப்போ ஒரு கம்பெனிஸ்களில் போயிட்டு நாங்கள் வேலை தேடும்போது அவங்க வந்து முதல் கேட்குறது பிஆர், ரெண்டாவது கேட்குறது அனுபவம். இங்கே தொழில் செய்கிற அளவுக்கு வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ இதுக்கிடையில் வந்து எங்கேயாவது மாடிப்பட்டு அப்படி தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. வருமானம் ஈட்டுறதுங்கும் போது எங்களுக்கு இங்கே இருக்கிற செலவுகளை தாண்டி வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற யோசனை வரும்போது இன்னமும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு தொழில் தேடின வண்ணமாக தான் இருக்கிறோம், நிரந்தரமான தொழில் இல்லை.
இறுதியாக உங்களது கவிதைகளை எங்கே எப்படி வாசிக்கலாம் என்று சொல்லுங்கள். அதே போன்று உங்களது முதலாவது கவிதை தொகுப்பான துளிர் கவிதை நூலை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்றும் குறிப்பிடுங்கள்.
எனது புத்தகம் இப்போ வந்து இலங்கையில் வந்து முழுக்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்க இந்த புத்தகம் வாசிக்கணும் இல்லாட்டி இந்த புத்தகம் பற்றின விஷயங்கள் தேவைண்டா, தனிப்பட்ட முறையில் என்னை தொடர்பு கொண்டா அந்த புத்தகம் நான் உங்களுக்கு வேண்டுமென்றாலும் போஸ்ட் பண்ணிவிடுவேன். தொலைபேசி இலக்கம் 0541 57 50 651. மற்றபடி எனது கவிதைகளை வாசிக்கணும்னா நீங்கள் என்னோடய முக புத்தகத்துக்கு தான் வரணும். கேஜி கேஜி என்று ஃபேஸ்புக்கில் தேடி பாருங்கள், கேஜி கேஜி கேபிட்டல் அடிச்சிங்கன்னா வரும்.
மிக நன்றி கேஜி. துளிர் கவிதை நூல் போல இன்னும் பல கவிதை நூல்கள் வெளிவர வேண்டும். உங்களது வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். உங்களது எழுத்து பயணம் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.
நன்றி அக்கா, மிக்க நன்றி இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கும், உங்களுக்கும் SBS தமிழுக்கும் மனமாத நன்றிகள். இது மாதிரி எங்களையெல்லாம் தேடி வந்து எடுத்து ஊக்குவிக்கிறீங்க, ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி.
You're listening to SBS Radio. 40 years and counting.